அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க முஃமினீன்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்திலே கிட்டத்தட்ட முக்கால் ஜுஸூக்கும் அதிகமான பகுதி சூரை யூசுப். சையீனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தப்பட்டது. அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை அழகான வரலாறு என்று அல்லாஹ்வே நமக்கு அடையாளம் சொல்லக்கூடிய உன்னதமான ஒரு திரு வரலாறு. அழகான வரலாறு என்று சொன்னால், குர்ஆனுடைய நோக்கம் கதை சொல்வதல்ல, குர்ஆனுடைய நோக்கம் வரலாறு சொல்வதல்ல. அந்த வரலாற்றிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகளை, பாடங்களை, மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை சொல்வதுதான் குர்ஆனுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே மனித வாழ்க்கைக்கு சையீதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து நிரம்ப படிப்பினைகள் இருக்கிறது என்பதைத்தான் அல்லாஹு தஆலா அழகான வரலாறு என்று சொல்லி காண்பிக்கிறான். அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாக்கியமானவர்கள், உன்னதமான அழகு வழங்கப்பட்டவர்கள். அதே போல அவங்களும் நபி, தகப்பனாறு நபி, அவங்களுடைய தகப்பனாறு நபி, அவங்களுடைய தகப்பனாறு நபி என்று ஒரு நபியினுடைய பரம்பரையை பெற்ற மகா பாக்கியமானவர்களாக ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தகப்பனார் ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமின் மீது ஒரு தனி பிரியம் நமக்கு எல்லாம் தெரியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாமினுடைய தாயார், அவங்கள பெற்ற தாய் இறந்துட்டாங்க. அதுக்கு பிறகுள்ள தாயின் வழியாக மற்ற சகோதரர்களை எல்லாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பெற்றார்கள். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பெற்ற யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அவருடன் உள்ள இன்னொரு சகோதரர் புன்யாமீன், ரெண்டு பேரையும் பெற்று அந்த தாய் இறந்துட்டாங்க. அதனால தாய் இறந்ததுனால இரண்டாவது வந்த அந்த தாய் அவள் பெற்றெடுத்த அந்த பிள்ளைகளின் மீது இருக்கக்கூடிய அந்த பாசம் வெளிப்படுத்தினார்களே தவிர, முன்னால் பெற்ற அந்த பிள்ளையின் மீது அவர்கள் முறையான பாசத்தை வெளிப்படுத்தல. ஒரு நபியாக இருக்கிறார்கள், அழகு வழங்கப்பட்டிருக்கிறார்கள், அறிவு தீட்சணியை வழங்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதனாலே மற்றெல்லோரையும் விட அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாமின் மீது தகப்பனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு தனி பிரியம் இருந்துச்சு. மார்க்கத்தில் நமக்கு படிப்பின சொல்லப்படுது, நம்முடைய பிள்ளைகளுக்கு மத்தியில ஏற்றத்தாழ்வு காமிக்க கூடாது, பிள்ளைகளுக்கு மத்தியில மார்க்கத்தில் ஏற்றத்தாழ்வு காமிக்க கூடாது. ஆனா சில பேர் மீது பிரியம் நம்மளை மீறி இருக்கும், அது சொல்ல முடியாது. ஆனா நீதத்துக்கு மாற்றமா நடக்கக்கூடாது. பிரியத்தின் மீது வந்து நம்ம எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியாது. அதற்கு ஆயிஷா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குறித்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, ரப்பே ஹாதா கிஸ்மி ஃபீமா அம்லிக்கு ஃபலா துஆஹிதுனி ஃபீமா லா அம்லிக்கு. யா அல்லாஹ், என் மனைவிமார்களுடைய விஷயத்துல எனக்குன்னு எது முடியுமோ அதை நான் ஒழுங்கா பங்கு வச்சுட்டேன், எனக்கு முடியாத ஒரு விஷயத்துல என்ன பிடிச்சிடாதேன்னு சொன்னாங்க. சில பேர் மேல கூடுதலா பிரியமா இருக்கும், சில பேர் மேல கம்மி பிரியமா இருக்கும், அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அது இயல்பா நீ கொடுக்கிறது, அந்த பிரியத்தினுடைய அளவுகோலை அது விஷயத்தில் நீ என்ன பிடிச்சிடாத. ஆனா பங்கீட்டிலே, நியாயத்திலே, நீதியிலே அதிலே நான் ரொம்ப கரெக்டா இருந்திருக்கிறேன், அது விஷயத்துல நீ என்ன நான் குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருந்திருக்கிறேன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அதே மாதிரி பிள்ளைகளுக்கு மத்தியில ஏற்றத்தாழ்வு காமிக்கிறது, உடன் பிறந்தவர்கள் அதே மாதிரி சகோதரர்கள் தங்களுக்கு மத்தியில வந்து அந்த ஏற்றத்தாழ்வு காமிக்கிறது, கணவன் மனைவியின் மீது கூட ஒன்னு இருந்தா ஏற்றத்தாழ்வு காமிக்கிறது, இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் எல்லாம் வந்துச்சுன்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வரும், எந்த அளவிற்கு அது உச்சமாக வரும் என்பதை வரலாற்று நாம பார்க்கும் பொழுது இந்த ஹசத், பிள்ளைகளுக்கு மத்தியில் ஹசத் உண்டாகும். இந்த ஹசத் எவ்வளவு பெரிய விளைவு உண்டாக்கும், நாளைக்கு முன்னால் நம்ம ஹசத் சொன்னோம். ஹசதுங்கிறது எவ்வளவு மோசமானது, பொறாமை என்பது எப்படிப்பட்ட விளைவுகளை உண்டாக்கும் சொன்னா, கொலை முயற்சி கூட கொண்டு விட்டுரும். சகோதரர்களுக்கு மத்தியிலே கொலை முயற்சி ஏற்படுத்தி கொடுத்தது,
ஏன்னா இவ்வளவு பேரும் சேர்ந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போய் கிணத்துல போட முயற்சிட்டாங்களே, இந்த கொலை முயற்சிக்கே காரணமா அமைந்தது இந்த ஹசது என்ற இந்த பெருவியாதி. எனவே இந்த ஹசது உண்டாகுவதற்குண்டான காரணங்களிலே பிள்ளைகளின் மீது நாம் ஏற்றத்தாழ்வு காண்பிக்கக்கூடிய இந்த அணுகுமுறை இருக்கிறது, இது ஹசதை உண்டாக்கிவிடும் என்பதனால் பெற்றோர்கள் அது விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் இந்த ஆயத்திலிருந்து நமக்கு படிப்பினையாக சொல்லி காண்பிக்கிறது. பெருமக்களே, ஹசத் என்பது அவ்வளவு கொடிய ஒரு வியாதி. ஹசதை போக்குறதுக்கு என்ன செய்யணுங்கிறத நாம சொன்னோம். ஹசதை போக்குறதுக்கு உண்டான பல காரியங்கள் மார்க்கம் நமக்கு சொல்லி காமிக்குது. முதலாவது என்னன்னா, எல்லா நியமத்தையும் வெளிப்படுத்தக்கூடாது. எல்லா நியமத்தையும் நமக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கிற எல்லா பாக்கியங்களையும் எல்லாத்திலையும் சொல்லக்கூடாது. எல்லாருடைய பார்வையும் ஒன்னல்ல, எல்லாருடைய எண்ணங்களும் ஒன்னல்ல, எல்லாருடைய அவங்களுடைய அந்த நிலைமாடுகளும் ஒன்னல்ல. அதுக்கு சில ஹசதனுடைய விளைவு இருக்கிறது தாக்கத்தை உண்டாக்கிவிடும் என்று உள்ள நிலை பார்க்கிறோம். நீ தூரமா போயிடாத, பக்கமா இருக்கிறனுங்கிறதுக்காக வேண்டிய ஹதீஸ் என்ன வருதுன்னு சொன்னா, இந்த ஹசதை விட்டு தற்காத்துக் கொள்வதற்கு நீங்கள் உங்களுடைய இல்லங்களை தூரமாக்குங்க, கொஞ்சம் தள்ளி இருங்க. நீங்க அப்படி தள்ளி இருக்கிறவங்க பாருங்க எப்படி ஹசதி இல்லாம இருக்கிறாங்கன்னு பாருங்க. பக்கத்துல இருந்தா பேசுறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த நேரத்துல சொல்றதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா சில நாட்கள் கழிந்தால், வருடங்கள் கழித்தால், பக்கத்துல இருக்கிறவங்க கூட ஒன்னும் குறை சொல்ல இல்ல. அல்ல, அவங்களையும் எல்லா விதமான ஒற்றுமையோடும் பிரியத்தோடும் ஹசத் இல்லாம ஆக்கி வைக்கணும், நம்ம முயற்சிக்கணும், துவா செய்யணும், அது வேற விஷயம். ஆனா ஹதீஸ்ல உள்ள விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கொஞ்சம் இல்லங்களை தூரமாக ஆக்குங்க. தூரமாக ஆக்கி இருக்கும் பொழுது அந்த பரிமாற்றங்கள் இருக்கிறதே, அதனுடைய விளைவு ஹசதை குறைக்கும் என்பது மாத்திரமல்ல, சையீதுனா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஆட்சி பொறுப்பில் இருக்கும் பொழுது எல்லா கவர்னருக்கும் உத்தரவிட்டாங்களாம், நீங்க உங்களுடைய மாகாணத்திலே உள்ளவர்களுக்கு எழுதுங்கள், சட்டம் போட்டாங்களாம், நீங்க உங்களுடைய இல்லங்களை கொஞ்சம் தூரமா அமைச்சுக்கங்க, ரொம்ப நெருக்கமானவர்கள், உறவினர்கள், அண்ணன் தம்பி இப்படிப்பட்ட நிலைப்பாட்டிலே உள்ளவர்கள் கொஞ்சம் தூரமா அமைக்கும்படி அதை செய்து நான் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு உத்தரவு போட்டாங்க. ஏன்னு சொன்னா, ஹசதுங்கிறது அவ்வளவு பெரிய வியாதி, அது சகோதரர்களுக்கு மத்தியிலே எப்படி நிலையை ஏற்படுத்தியது என்பது அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள்ல காபில் ஹாபிலுக்கு மத்தியிலே நடந்த உலகத்தில் நடந்த முதல் கொலைக்கு காரணமே ஹசது தானே. பெருமக்களே, அந்த கொடிய வியாதியை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அந்த ஹசது சம்பந்தமாக அது எப்படி எல்லாம் ஏற்படுது, அதை விட்டு தற்காத்துக் கொள்வதற்கான வழி என்ன என்பதை இந்த பாடத்தின் வழியாக அல்லாஹு தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலே சொல்கிறான். அதே போல யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றுல முக்கியமான இன்னொரு பாடம் என்னன்னு சொன்னா, வாழ்க்கையில சிரமங்கள் ஏற்படும் பொழுது ரப்பின் மீது எப்படி நமக்கு உறுதியும் நம்பிக்கையும் வேணும் என்பதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அற்புதமான ஒரு வரலாறு. அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில சபுருங்கிறது பல கட்டம் இருக்குது. சபுருன்னு ஒரே வார்த்தையில சொல்றோம், மார்க்கம் ஒவ்வொன்றுக்கும் அதுக்கு வேற வேற வார்த்தைகளை சொல்லும். ஒரு ஆள் உணவுல வந்து சபுரா இருந்தா, உணவு இருக்குது நமக்கு தேவை இவ்வளவுதான், ஆனா நர்சு சொல்லுது இன்னும் சாப்பிடலாம் போல் தெரியுது, இன்னும் சாப்பிடலாம் போல் நர்சு சொல்லுது, இருந்தாலும் அதுல ஒரு கட்டுப்பாடா இருக்கிறாரு, இதுவும் சபுரு தான். ஆனா உணவுல உள்ள அந்த கட்டுப்பாட்டுக்கு அந்த சபுருக்கு பேரு இஃபத்துன்னு மார்க்கம் சொல்லும். உணவிலே உள்ள அந்த அந்த சபருக்கு பேரு இஃபத்துன்னு சொல்லும். அதே மாதிரி பொருளிலே, பொருளாதாரம் வந்த உடனே நம்மளை மீறி ஏதோ உலகத்திலே நம்ம தான் பெரிய ராஜாதி ராஜா மாதிரியும், இல்லாதவங்களை போற நம்ம மட்டமா நினைக்கிற மாதிரி உள்ள ஒரு நிலைப்பாடு வருகிறதே, இந்த பொருள் வந்த நேரத்திலே தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வது, அந்த நேரத்தில் நாலு பேர் நம்மளை மதிக்காம இருக்கிறான், பார்க்காம இருக்கிறான், சலாம் சொல்ல மாட்டுக்கிறான், வந்த வழி விட மாட்டுக்கிறான், இப்படி எல்லாம் மனசுல சில விதமான எண்ணங்கள் ஏற்படுகிறதே, அதை தூராக்கி மனதை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த சபருக்கு பேரு உலகத்து நர்சின் பேர். மார்க்கத்திலே அந்த சபருக்கு வேறு பேரு. அதாவது உணவு விஷயத்தில் இருக்கக்கூடிய அந்த சபருக்கு இஃபத்தின் பேரு, பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய அந்த வரம்பு மீறுதலில் ஏற்படக்கூடிய சபருக்கு லபுத்து நர்சின் பேரு, யுத்தகலத்தில் ஏற்படக்கூடிய அந்த சபருக்கு பேரு சுஜாத், அது வீரம். ஒரு வீரமா இருக்கிறாருன்னு சொன்னா, ஒரு வீரன் சொன்னா அவர் எப்படி நடந்துகிறணுமோ, அவர் தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்த வேண்டிய அணுகுமுறைகள்ல அதுக்கு மார்க்க சில சட்டங்கள் வரைமுறைகளை சொல்லுது, அந்த அடிப்படையில் இருக்கிறதுக்கு பேரு அங்க சுஜாத்தின் பேர். அதே மாதிரி கோபத்துல சபுர் ஏற்படுதுன்னு சொல்றோம் இல்லையா, அது நம்ம சபுர்னு சொன்னாலும் கூட மார்க் அதுக்கு ஹில்முன்னு சொல்லுது. ஹில்மு என்று சொன்னால் கோபத்தில் ஏற்படக்கூடிய அந்த கட்டுப்பாட்டுக்கு அதில ஏற்படக்கூடிய சபருக்கு குர்ஆன் வேறு பேர் சொல்கிறது, அதுக்கு ஹில்மு என்று பெயர் சொல்கிறது. அதே மாதிரி சில காலகட்டங்களிலே ஒரு விரிந்த தன்மையோடு, பரந்த ஒரு தன்மையோடு நடந்து கொள்ளக்கூடிய அந்த சபுர் சில விஷயங்கள்ல வந்து ஒரு விரிந்த ஷரஹு சதுர் என்று மார்க்கம் அதற்கு பெயர் சொல்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு காரியத்திலையும், வெறும் சாப்பாட்டுல மாத்திரமல்ல, அதுல மாத்திரமல்ல, உடையில மாத்திரமல்ல, உடையில மாத்திரமல்ல, ஒவ்வொரு காரியத்திலையும் சில பேர் பார்த்தா 15-20 செருப்பு வச்சிருப்பாங்க. செருப்பு ஒன்று ரெண்டு கூட வைக்கிறது மார்க்கத்தில் இஸ்ராப் இல்லை. செருப்பு வந்து இவர் ட்ரெஸ் ஒன்று ரெண்டு கூடுதலா வைக்கிறது இஸ்ராகுல்லி, அதே மாதிரி செருப்பு நம்ம யாரும் அப்படி கூடுதலா வைக்கிறது இல்ல. ஆனா அப்படி வைக்கிறது இஸ்ராவும் இல்ல, ரொம்ப அதிகமா வைக்க கூடாது. அதையும் பார்த்தா ஒவ்வொரு ஆணையத்தோ அதுவா ஒவ்வொரு இது இப்படி வச்சிருக்கிறது, அதுல வரம்பு மீறுதுங்கிறது இருக்குது. எல்லாத்திலையும் கட்டுப்பாடு அந்த சபுங்கிறது ஜுஹுதுன்னு பேர். மார்க்க ஒவ்வொன்னுக்கு ஒரு பெயர் சொல்லுது. நம்ம எதுக்கு இங்க சொல்றோம்னா, இந்த எல்லா சபரும் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட இருந்துச்சான். எல்லா சபரும் உணவிலே இருக்க வேண்டுமா, ஆட்சியில இருக்க வேண்டுமா, சிரமத்தில் இருக்க வேண்டுமா, எப்படிப்பட்ட நிலைகளிலும் குர்ஆன் என்னென்ன சபர் அந்த இடத்துல பெயர்களை சொல்கிறதோ அந்த எல்லா சபரும் நபியுல்லாஹி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்தில் இருந்தது என்று நமக்கு வரலாற்றிலே சொல்லி காண்பிக்கப்படுகிறது. பெருமக்களே, சின்ன வயசு யூசுப் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு போய் கிணத்துல போட்டாங்க, பாலும் கிணத்தில் கொண்டு தூக்கி போட்டாங்க. உள்ள அவர் இருக்கிறாரா மௌத்தாயிட்டாரா ஹயாத்தா இவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதனால ஒரு கல்லை கூட தூக்கி போட்டாங்களாம், அதுக்கு மேல ஒரு பெரிய பாறாங் கல்ல கூட தூக்கி போட்டாங்களாம். சின்ன வயசு யூசுப் அலைஹிஸ்ஸலாம், தாயார் இல்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாயார் ஏற்கனவே இறந்துட்டாங்க. தன் தாயினுடைய அந்த இழப்பின் மீது உள்ள ஒரு நிலைப்பாடு, குடும்பத்தை விட்டு ஒரு ஆள் பிரிஞ்சிருந்தாருன்னு சொன்னா அந்த பிரிவிலே ஏற்படக்கூடிய மன துக்கம்ங்கிறது தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். ஒரு மணி நேரம் தாயை காணல, பிள்ளை காணல, அந்த பிள்ளை பதற பதறம் எப்படி இருக்கும், பதற்றம் எப்படி இருக்கும், அந்த பிள்ளையினுடைய பதற்றம் எப்படி இருக்கும், தாயினுடைய பதற்றம் எப்படி இருக்கும். அதே மாதிரி சின்ன வயசு, தாயார் இல்ல, தகப்பனாரின் மீது அளவு கடந்த பிரியம், தகப்பனாரு இவர்கள் மீது பிரியம், தகப்பனாருடைய பிரியத்திற்கு ஒரு எல்கை இல்ல. அப்படி தகப்பனாருடைய பிரியத்தினுடைய நிலைப்பாடு அது வேற இருக்குது. அது மாத்திரமல்லாம சகோதரர்களுடைய துரோகம், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு வாய்விட்டு அழுகிறதுக்கு அவ்வளவு காரியங்களும் இருக்குது, அவ்வளவு காரியங்களும் இருக்கிறது. என்ன, ரொம்ப சின்ன வயசு, சின்ன வயசுல இருக்கிறதுலே சின்ன புள்ள எதிர்த்து சின்ன வயதுல எதிர்த்து செய்யணும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அதே மாதிரி தாயார் இல்லாம இருந்தாங்க, தகப்பனாருடைய அளவுக்கு அதிகமான நேசம், குடும்பத்தை விட்டு பிரிந்த ஒரு நிலைப்பாடு, சகோதரர்களுடைய துரோகம், பாலடைந்த கிணத்துக்குள்ளே கிடக்கக்கூடிய ஒரு நிலை. என்ன எந்த அளவுக்கு ஆழமானதுன்னு சொன்னா வெளியில இருந்து பார்த்தா உள்ள என்னன்னு தெரியல, அப்ப எவ்வளவு ஆழமா இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில தூக்கி போட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா அந்த நேரத்திலும் அதற்கு செய்தனா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு சபர் இருந்தது, சபர் இருந்துச்சு. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய பேருதவி எதற்கு செய்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். என்ன சொன்னா, ரப்பினுடைய உதவியை வந்து அது பெரும்பாலும் எங்க இருக்கும்னு சொன்னா, ரொம்ப சிரமத்தில் இருக்கும் பொழுதுதான் ரப்பினுடைய தனிப்பட்ட உதவி வருமா. ஒரு துஆ கபூல் ஆகிறதுக்கு, துஆ கபூல் ஆகிறதுக்கு நிபந்தனை என்ன, வாழ்க்கையில நம்ம ஹிதாயத்தோடு இருக்கணும், பாவங்களை விட்டும் தவிர்த்திருக்கணும். ஆனா இக்கட்டான நேரத்தில் நம்ம துஆ செய்யறோம் இல்லையா, அப்ப அல்லாஹு தஆலா அந்த நிபந்தனை பாக மாட்டான். ஒரு ஆள் இக்கட்டுல மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு, இந்த நேரத்தில் நீ பாவம் செய்யறியா, அவனை காப்பாற்ற மாட்டேன்னு சொல்ல மாட்டான். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா காப்பாத்திடுவான். அம்மை இஜீவுல் முல்தர் இதாதா, நிர்பந்தரே ஆட்பட்டவன் இருக்கிறானே, அந்த நேரத்தில் துஆ செய்து அழைத்தால் அல்லாஹு வைத்தவரை பதில் சொல்பவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறானே, அந்த நேரத்தில் நீ செய்து பாவம் என்ன அதை நல்லா பார்க்க மாட்டான். ஆனா மற்ற நேரங்களில் துஆவை கபூல் செய்யணுமானா, நம்ம ஒழுக்கமா இருக்கிறோமா, ஹிதாயத்தோடு இருக்கிறோமா, நல்ல அமல் செய்யறோமா, அந்த நிபந்தனையை குர்ஆன் நமக்கு சொல்லி காமிக்குது. பெருமக்களே, இவ அதற்கு செய்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இக்கட்டான அந்த நேரத்திலே, சோதனையான நேரத்திலே அவர்கள் வாய்விட்டு கதறவில்லை, அந்த நேரத்திலே ரப்பின் மீது தவக்குலை அவர்கள் இழக்கவில்லை, முழுமையான சபரோடு இருந்தார்களே. இது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலே நமக்கு சொல்லித்தரக்கூடிய உன்னதமான பாடம். அதற்கு பிறகு உள்ளே கிடக்கிறார்கள் ஹிஜாஸ் இஸ்மாயில் என்ற ஒரு கூட்டம், அவர்கள் ஹஜ்ஜிக்காக வேண்டி அவர்கள் பயணத்திலே சென்று கொண்டிருக்கிறார்கள். அவங்க காபிலா ஒரு கிணத்தை பார்க்கிறாங்க, தண்ணி என்ன இருக்குமோன்னு சொல்லி எல்லா அவர்களிடத்தில் இருந்த கயிற்ற உள்ள ஓட்டா உள்ளிருந்து பெரிய கனமா வருது. என்ன வருதுன்னு பார்த்தா தோட்டத்தில் அழகான, பார்ப்பதற்கு லட்சணமான ஒரு அழகான பிள்ளை. அப்ப அன்றைய காலகட்டத்தில் இப்படி ஒரு அடிமை அவங்க நினைச்சாங்க, இதை கொண்டு போய் வித்தாச்சுன்னா நல்ல காசு கிடைக்கும். இப்படி அப்படிதான் அப்படிதான் அவங்க அவனுடைய பார்வை இருந்துச்சு. கடைசியில் கொண்டு போய் வித்தாங்க. பாலும் கிணற்றிலே உள்ள நிலை, கொண்டு போய் கடையில சந்தையில விற்கக்கூடிய ஒரு நிலை, எல்லா நிலைகளிலும் அதர் செய்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு பொறுமை இருந்ததே, இதை குர்ஆன் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பொறுமை இருக்குமானால் வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அல்லாஹு தஆலா அவங்களுடைய பிந்தி காலத்தை ஹைரானதாக பாக்கியமானதாக அமைத்து தருவான் என்பதை அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு சொல்கிறது. அதே போல அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலே இன்னொரு முக்கியமான செய்தி நமக்கு என்ன சொல்லுதுன்னா, பழிவாங்கிற சக்தி இருக்கும் பொழுது மன்னிச்சாங்க. பழி வாங்குற சக்தி, அதாவது அந்த மிஸ்ர் தேசத்தினுடைய ஆட்சியாளராக இருக்கிறார்கள், பொறுப்பு அவங்களுடைய கையில் இருக்குது. சகோதரர்கள் முன்னால் வந்து நிற்கிறாங்க. எந்த சகோதரர்கள், கொல முயற்சி பண்ண உள்ள தூக்கி போட்டான் பாலும் கிணத்துல, நேர கல்லையும் தூக்கி போட்டான். நம்ம கொலை செய்யறத வேற எந்த எண்ணமும் அவங்களுக்கு இல்ல, நம்ம மௌத்தா போயிட்டோம் நினைச்சிட்டு அவனும் இன்னும் இருக்கிறான். அப்படிப்பட்ட நிலையில யாசகத்திற்காக உதவிக்காக இவங்க இடத்துல வந்து நிற்கும் பொழுது அந்த எல்லா அதிகாரம் இருந்துச்சு. நினைச்சா பழி வாங்கலாமா இல்லையா, பழி வாங்குவதற்குண்டான எல்லா நிலைப்பாடும் இருந்தது. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், லா தஸ்ரீப அலைக்கும் அல்யௌம் யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும், இந்த யாருக்கும் எதிராக எந்த பழி வாங்குதலும் இல்லைன்னு சொன்னாங்களே, எவ்வளவு பரந்த மனசு. அப்படி ஒரு நேரம் நம்மள்ட்ட வந்துச்சுன்னு வைங்க, கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னு வைங்க, ஒரு காலகட்டத்தில் நமக்கு துரோகம் பண்ணவன் இன்னைக்கு வந்து நிக்கிறான்னு வைங்க, பார்க்கிற பார்வையே இருக்குது அல்லாஹு அக்பர், அதுல எரிஞ்சு போயிருவாங்க. அப்படிப்பட்ட நிலை. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகான வரலாறு நல்லா சொல்றானே, பழி வாங்குவதற்கான எல்லா விதமான அதிகாரம் வாய்ப்பு எல்லா வசதியும் இருந்தும் கூட, அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்திலே தனக்கு கொடுமை இழைத்தவர்களை, அநியாயம் செய்தவர்களை, கொலை முயற்சி செய்தவர்களை அல்லாஹுக்காக மன்னித்தார்களே. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அல்லாஹுக்கு பிடித்து போனது. இரு உலகத்திலும் அல்லாஹு தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய புகழை உயர்வாக ஆக்கினான். உலகத்திற்கு அழகான வரலாறு என்று நமக்கு பாடத்தை அதிலே சொல்லித்தந்தான். பெருமக்களே, குறிப்பாக ஏராளமான படிப்பினைகள் இருக்கிறது என்று சொன்னாலும் கூட ஹசதை விட்டு நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையிலே இக்கட்டான நிலைகளிலே பொறுமையோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி வாழ்க்கையிலே பழிவாங்கக்கூடிய அந்த தன்மையை விட்டு நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்ற உன்னதமான செய்தியை யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நமக்கு படித்துக் கொடுக்கிறது. அல்லாஹு தஆலா உயர்ந்த குணங்களை நம்மிடத்தில் தந்தருள்வானாக. எல்லா கெட்ட குணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. கடந்த காலங்களில் நம்மிலிருந்தும் ஏற்பட்டுவிட்ட நம்முடைய குணங்களிலே, செயல்களிலே, எண்ணங்களிலே ஏதும் குறைவுகள் இருந்தால் கருணையில் ரஹ்மான் அவைகளை எல்லாம் தருள்வானாக. வரக்கூடிய காலங்களை அவன் விரும்பக்கூடிய வழியிலே, பரிசுத்தமான உயர்ந்த நடைமுறைகளிலே நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கான உயர்ந்த நசீவை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வா ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி
ரப்பில் ஆலமீன்.